SBS தமிழ்.
கடந்த இரு நிகழ்ச்சிகளில் வீடு வாங்க விரும்புபவர்கள் எப்படி தங்களை தயார்படுத்திக் கொள்ள வேண்டும், பின்னர் வீடு வாங்க ஆயத்தமானவுடன் எந்த வழிமுறையில் வீடு வாங்குவது என்று விளக்கமாக பார்த்தோம். இத்தொடரின் இறுதி பாகத்தில் கூலிங் ஆஃப் பீரியட் பற்றியும் வீடு செட்டில்மெண்ட் பற்றியும் பார்ப்போம். நிர்ணயித்த விலையில் வீட்டு உரிமையாளரிடம் பேசி ஒரு தொகையை முடிவு செய்து வீடு வாங்க முடிவு செய்யும் போது முதலில் சிறிது வைப்பு தொகையினை செலுத்தி கான்ட்ராக்டில் கையெழுத்திடுவதன் மூலம் அந்த வீட்டை வாங்குவதாக உறுதிப்படுத்திக் கொள்ளலாம். அப்போது கூலிங் ஆஃப் பீரியட் என்று ஒன்று கொடுக்கப்படும். அவ்வாறு கொடுக்கப்படும் கூலிங் ஆஃப் பீரியடை விட மேலதிகமான நாட்களை நாம் கேட்டு பெற்றுக்கொள்ளலாமா என்பதனை விளக்குகிறார். சட்டத்துறையில் 35 வருட கால அனுபவமும் வீடு வாங்குபவர்களுக்கு பல வருட காலமாக கன்வைன்சிங் செய்து வருபவருமான வழக்கறிஞர் ஞானாகரன்.
பொதுவாக 5 நாள் கொடுப்பார்கள். சாதாரணமாக இப்போது வங்கிகள் வேலை செய்யும் முறையில் 5 நாட்களுக்குள் நிதியை சரிப்படுத்தி கொள்ள முடியாது. ஆகவே அவர்களிடம் திரும்ப போய் இன்னொரு 5 நாள் தாருங்கள் அல்லது 10 நாள் தாருங்கள் என்று கேட்க வேண்டும். அதற்கிடையில் அந்த வீட்டுக்கு இவர்கள் கொடுத்த பணத்தை விட வேறு யாராவது கொடுக்கக்கூடிய சந்தர்ப்பம் இருந்தால் கூலிங் ஆஃபை நீட்டி தாருங்கள் என்று கேட்கும்போது மறுக்கக்கூடிய சந்தர்ப்பம் இருக்குது. அப்போ இவர்கள் 5 நாள் எடுத்திருந்தால் 5 நாள் முடிந்ததும் வேறு ஒருவர் அதை வாங்கக்கூடிய சூழ்நிலை இருந்தால் அவர்கள் மறுத்து விடுவார்கள். ஆகவே பொதுவாகவே 10 நாள் கேட்பது
உசிதமானது.
ஆனால் 10 நாள் கொடுப்பதா இல்லையான்றது விற்பவரை பொறுத்தது.
இவ்வாறு கொடுக்கப்படும் கூலிங் ஆஃப் பீரியடில் அபாயம் எதுவும் உள்ளதா என்று வழக்கறிஞர் சாந்தினி ஞானாகரன் அவர்களிடம் கேட்டபோது,
இந்த கூலிங் ஆஃபில் ஒரு டேஞ்சர் என்னென்னா, இந்த கூலிங் ஆஃப் 5 மணி, அந்த 5 பிஸ்னஸ் டேஸ் முடியும் போது, இப்போ ஃப்ரைடே முடியுதுன்னா 5 PM அந்த கூலிங் ஆஃப் முடிஞ்சிடும். அதுக்கு முன்னாடி நீங்கள் வித்ட்ரா பண்ண வேணும், சொலிசிட்டர்கிட்ட சொல்லி வித்ட்ராவல் லெட்டர் அனுப்ப வேணும். அப்படி பண்ணாட்டி அதே கதி, நீங்கள் 10% பே பண்ணியிருக்க மாட்டீங்கள், ஆனால் அவங்க கோர்ட்டுக்கு போய் உங்கள்கிட்டருந்து 10% எடுக்கலாம். அப்போ கூலிங் ஆஃபில் நல்லா நினைப்பில் வச்சு கொள்ள வேண்டியது, கூலிங் ஆஃப் நல்லா இருக்குது, நாங்கள் விருப்பம் நேரம் விட்ரா பண்ணலாம், ஆனால் விட்ரா பண்ணுறது வந்து 5 மணிக்கு 1 நிமிஷம் தவறக்கூடாது. 5 மணிக்கு முதல் விட்ரா லேட்டாக போக வேணும், அப்போ நீங்கள் வந்து விட்ரா பண்ணலாம். கூலிங் ஆஃப் முடிஞ்சிடும், அதுக்கு பிறகு நீங்கள் அந்த ப்ராப்பர்ட்டிக்கு சொந்தம் கொண்டாட முடியாது. அண்ட் வெண்டோர் அதை வச்சிருக்க வேண்டிய அவசியமும் இல்லை. 5வது பிஸ்னஸ் டே 5 மணி, அதுதான் டெட்லைன். அது எத்தனையோ பேருக்கு தெரியாது, அது கவனமாக இருக்க வேண்டிய ஒன்று.
கூலிங் ஆஃப் பீரியடில் எல்லோரும் முதலில் செய்ய வேண்டியது பில்டிங் இன்ஸ்பெக்ஷன் என்று கூறுகிறார் வழக்கறிஞர் சாந்தினி ஞானாகரன். மேலும் அதன் அவசியம் பற்றியும் விளக்குகிறார்.
ஏன்னா பில்டிங் அண்ட் பெஸ்ட் செய்யாவிட்டால் நீங்கள் இன்னொரு ரிஸ்க் எடுக்கிறீங்கன்ற அர்த்தம். ஏன்னா நல்லா ஒரு பெண்ணை கல்யாணத்துக்கு வெளியே நல்லா என்ன சொல்லுவாங்க, அலங்காரம் பண்ணி கொண்டு வைக்கிற மாதிரி தான் வீடுகளை வச்சுருப்பாங்க. நல்லா எல்லாத்தையும் பண்ணி வச்சுருந்தாலும் உள்ள என்ன பிரச்சனைன்னு ஒருவருக்கும் தெரியாது. புதுசு மாதிரி இருக்கும், புது வீடுகள்லையே இப்போ பிரச்சனை உங்களுக்கு தெரியும், எல்லாம் விழு கட்டிடம் எல்லாம் விழுகுது கீழே. அப்போ நாங்கள் வந்து பில்டிங் அண்ட் பெஸ்ட் இந்த பணத்தை பார்த்து சர்டன் பீப்புள் விட்டுருவாங்க, வேண்டாம், அது ஒரு 400-500 ஆகும். நான் சொன்ன மாதிரி முதல் வாங்குகிற பணத்துக்கு இது ஜஸ்ட் நத்திங், ஆனால் ரிஸ்க் இஸ் பிக், ரிஸ்க் பெரிய ரிஸ்க் எடுக்கிறோம். எத்தனையோ இப்போ இந்த அனுபவத்தில் வந்து நான் பார்த்துருக்குறேன், பில்டிங் அண்ட் பெஸ்டில் வரும் ட்ரைனேஜ் ஃபுல்லாக போயிட்டுது, ட்ரைனேஜ் சரியில்லை, இப்போ அதை ரிப்பேர் பண்ணுறதுக்கு 25,000, 30,000, 50,000 கூட வரலாம். அது எப்படி தெரிய வரும்? பில்டிங் ரிப்போர்ட் செய்தபடியாக தான் அது தெரிய வரும். ஸோ அது அதில் பாதகமான விஷயங்கள் நிறைய இருக்குது. ஸோ அந்த அதை பணத்தை மட்டும் பார்க்காம அந்த ரிஸ்க் எடுக்க வேணாம்னு நான் சொல்வேன்.
புதிதாக கட்டிய வீட்டை வாங்கும்போது செட்டில்மெண்ட்டிற்கு முன்னதாக பில்டிங் இன்ஸ்பெக்ஷனும் செய்யலாம் என்று கூறுகிறார் சிட்னியில் வசிக்கும் அனந்த் பத்மநாபன்.
95% கம்ப்ளீஷனில் தான் நான் வீடு பார்த்தேன். ஸோ வீடு வந்து ஃபுல்லாக ரெடி, 100% ரெடி இல்லை, ஆக்குபென்சி ரெடியாக கிடையாது. ஸோ கான்ட்ராக்ட் சைன் பண்ணும்போது கூலிங் இனிஷியல் கூலிங் ஆஃப் பீரியட் வந்து ஒரு 7 டேஸ் இருக்குது அப்படின்னா அதுக்கு நடுவில் டாக்குமெண்டேஷன் மட்டும்தான் போய் நாங்கள் வெரிஃபை பண்ண முடியும். அப்போ வந்து பில்டிங் இன்ஸ்பெக்ஷன் என்னால் ஃபுல்லாக பண்ண முடியாது, ஏன்னா வீடு ஃபுல்லாக கம்ப்ளீட்லி ரெடி கிடையாது. வீடு செட்டில்மெண்ட்டுக்கு முன்னாடி ஒன்ஸ் ரெடி ஃபார் செட்டில்மெண்ட் அப்படிங்கிற ஃபேஸ் வரும்போது ஒரு எக்ஸ்டர்னல் பார்ட்டி ஆத்தரைஸ்டு பில்டிங் இன்ஸ்பெக்டரை கூப்பிட்டு பில்டிங் இன்ஸ்பெக்ஷன் நாங்கள் போனோம். அவங்க வந்து ஒரு டீட்டெயில்டு ரிப்போர்ட் கொடுத்தாங்க, என்னெல்லாம் இஷ்யூஸ் இருக்குது, என்னெல்லாம் வந்து பில்டர் ஃபிக்ஸ் பண்ணணும் அப்படின்னு. சாலிசிட்டர் வந்து என்ன எக்ஸ்பிளைன் பண்ணாங்க, இதெல்லாம் தான் ரிஸ்க், இது நீங்க வந்து ஃபிக்ஸ் பண்ணிட்டு உள்ள போகணும்னு ஆசைப்படுறீங்களா இல்ல உள்ள போயிட்டு அப்புறம் ஃபிக்ஸ் பண்ணிக்கிறீங்களா அப்படின்னு கேட்டாங்க. ஏன்னா அதுல வந்து ஒரு கிளாஸ் இருக்கு, இவ்வளவு நம்பர் ஆஃப் டேஸ்க்குள்ள பில்டிங் இன்ஸ்பெக்ஷன்ஸ்க்கான ரிப்போர்ட்க்கான இஷ்யூஸ் எல்லாம் அவங்க ஃபிக்ஸ் பண்ணணும் அப்படிங்கிற கிளாஸ் இருந்தது. அதனால நாங்க பில்டிங் இன்ஸ்பெக்ஷன் முடிச்சு ரிப்போர்ட்ஸ் வாங்கி செட்டில்மெண்ட் முடிஞ்சப்ப நாங்க வீட்டுக்குள்ள போயிட்டோம். சோ கரண்டா வந்து இஷ்யூஸ் எல்லாம் சால்வ் பண்ணிட்டு இருக்காங்க.
கூலிங் ஆஃப் பீரியடில் வீடு வாங்குபவர்கள் செய்ய விரும்புகின்ற பரிசோதனைகள் அனைத்தையும் செய்து முடித்த பிறகு, கூலிங் ஆஃப் பீரியட் முடிந்த பிறகு அடுத்த கட்டமாக நடைபெற இருப்பது செட்டில்மெண்ட்.
செட்டில்மெண்ட் என்றால் நீங்கள் இப்போ டிபாசிட் பே பண்ணிடுவீங்க இல்லையா, கூலிங் ஆஃப் முடிஞ்சதும் அல்லது ஆப்ஷனில் வாங்கினதும் டிபாசிட் பே பண்ணிடுவீங்க. அப்போ அடுத்த ஸ்டெப் என்ன, நீங்கள் போய் பேங்கை பார்த்து உங்களோட ஃபைனான்ஸை ரெடி பண்ணிடுவீங்க. பண்ணால் கான்ட்ராக்டுக்கு கீழே கான்ட்ராக்டில் என்ன எழுதியிருக்கோ, ஆறு கிழமைண்டா அந்த வாங்கின நாள்லேருந்து ஆறு கிழமையில் செட்டில்மெண்ட். அப்போ என்ன ஆகும், செட்டில்மெண்ட்னா ஒரு மூன்று நாளைக்கு முன்னாடி உங்களோட பேங்க் உங்களை சொலிசிட்டர்கிட்ட சொல்லும், செட்டில்மெண்ட்டுக்கு ரெடியாக இருக்குது, இவ்வளவு தான் பணம், இந்த இவ்வளவு பணம் செட்டில்மெண்ட்டுக்கு ரெடியாக இருக்குது, நீங்கள் செட்டில்மெண்ட்டை புக் பண்ணலாம். அப்போ செட்டில்மெண்ட்டை புக் பண்ணுறதுண்டா என்ன, கான்ட்ராக்டுக்கு கீழே ஆறு கிழமையில் செட்டியாக ஆறு கிழமை ஃபிக்ஸ் பண்ணி ஒரு டேட் இருக்கும், அந்த டேட்டுக்கு பண்ணாட்டி ஒரு நாள் தவறுனா கூட நிறைய பெனல்ட்டி பே பண்ண வேண்டி வரும். அதனால் உங்களோட சொலிசிட்டர் ஆல் த டைம் அவதானமாக இருந்து அந்த டேட்டுக்கு செட்டில்மெண்ட்டை பண்ணுறதுக்கு ரெடியாக இருப்பா.
செட்டில்மெண்ட்டின் போது நாம் மீதி கட்ட வேண்டிய பணத்தின் அளவு சற்று அதிகரிக்கக்கூடிய வாய்ப்பு உள்ளதாக கூறுகிறார் வழக்கறிஞர் ஞானகரன்.
சாதாரணமான மக்களின் பார்வையில் இந்த வீட்டை இந்த விலைக்கு வாங்கியிருக்கிறேன், இவ்வளவு டிபாசிட் கொடுத்துருக்கின்றேன், அப்போ இது ரெண்டையும் கழித்தால் வருவது தான் என்னுடைய செட்டில்மெண்ட் அமௌண்ட்டு நினைத்திருப்பார்கள். அது தப்பானது. ஏனென்றால் அந்த செட்டில்மெண்ட் நடக்கிற தினத்தன்று எத்தனையோ அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் இருக்குது, இப்போ வாட்டர் ரேட்ஸ், கவுன்சில் ரேட்ஸ். அப்போ இவர்கள் எதிர்பார்க்குற தொகைக்கும் உண்மையாக செட்டில்மெண்ட்டுக்காக தேவையான தொகைக்கும் வேறுபாடு இருக்கும். அப்போ அநேகமாக ஒரு $2,000 வரையில் வித்தியாசம் இருக்கலாம். அதற்காக தயார் நிலையிலும் இருக்க வேண்டும்.
சிட்னியில் வசிக்கும் அனந்த் பத்மநாபன் புதிதாக கட்டிய வீட்டை வாங்கும் போது தனது செட்டில்மெண்ட் அனுபவத்தை பகிர்ந்து கொள்கிறார்.
செட்டில்மெண்ட் ப்ராசஸ் வந்து கொஞ்சம் டிலே ஆச்சு, ஏன்னா இந்த கவுன்சில் அப்ரூவல் வர்றதெல்லாம் லேட் ஆச்சு. அதில் பிளான்ல அவங்க பில்டர் சைடில் இந்த டிவியேஷன்ஸ்னாலும் அப்ரூவல் ப்ராசஸும் லேட் ஆச்சு. ஸோ செட்டில்மெண்ட் லாஸ்ட் மினிட்ல வந்து செட்டில்மெண்ட்டும் சில டேஸ்ல வந்து டிலேவாக வந்தது. ஃபைனலி செட்டில்மெண்ட் அப்போ வந்து ஆல் த டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கிட்டாங்க.
செட்டில்மெண்ட் நடைமுறையில் என்ன நடக்கும் என்பதனை விளக்குகிறார் வழக்கறிஞர் சாந்தினி ஞானகரன்.
அந்த செட்டில்மெண்ட் டேட்டை வந்து நாலு பேர் அப்ரூவ் பண்ணணும். நாலு பேர் யாரு, ஓனர்ட சொலிசிட்டர், ஓனர் த பேங்க், எங்களோட பேங்க். அப்போ நாலு பேர் சேர்ந்து முடிவெடுக்கிறது டேட் தான் செட்டில்மெண்ட். அப்போ இதில் எத்தனையோ பேர் வந்து சொல்லியிருக்கிறாங்க எனக்கு, ஐயோ இது ராகு காலம், இந்த டேட் எனக்கு ஒத்து வராது, 7, 8, 9 எல்லாம் நாங்கள் செட்டில் பண்ண முடியாது, ஹெல்ப்லெஸ்ஸாக இருப்பேன் அந்த நேரம் புரிய வைக்கிறதுக்கு. என்னென்னா அந்த செட்டில்மெண்ட் டேட்டுன்னு சொல்கிற டேட்டில் வந்து நாலு பகுதிகளும் ஒன்றா சேர்ந்து அவங்க ஓனர் வந்து டைட்டிலை கொடுப்பார்.
ராசியான நாள் ஒன்றில் வீட்டை செட்டில்மெண்ட் செய்வது அல்லது ராகு காலம் பார்த்து வீட்டை செட்டில்மெண்ட் செய்வது இவைகளெல்லாம் இந்த செட்டில்மெண்ட் நடைமுறையில் சாத்தியமில்லை.
ராகு காலம் எங்களுக்கு பிடிக்காத நாட்கள் இதெல்லாம் ஒன்றும் செய்ய முடியாது. என்றால் இப்போ எப்படி நாங்கள் எங்கேயாவது பிரயாணம் செய்யணும் என்றால் குறித்த நேரத்தில் ஃப்ளைட் இருக்கிறதா அதில் எரியாக வேணும். அதுபோல் இந்த செட்டில்மெண்ட் நடக்குவதற்கு நாலு பகுதிகள் சம்மதிக்க வேண்டும் என்றபடியால் எங்களோட இஷ்டத்துக்கு நாட்களை தள்ளி போடவோ முடியாது.
செட்டில்மெண்ட்டிற்கு முன்னதாக வாங்கும் வீட்டை இறுதியாக ஃபைனல் இன்ஸ்பெக்ஷன் செய்வது நல்லது என்கிறார் சாந்தினி ஞானகரன்.
செட்டில்மெண்ட்டுக்கு முதல் முக்கியமாக இன்னொன்று செய்ய வேணும், ஃபைனல் இன்ஸ்பெக்ஷன். ஃபைனல் இன்ஸ்பெக்ஷன்டா என்ன, நீங்கள் எப்படி அந்த வீடை பார்த்தீங்களோ பார்க்கும்போது அதே மாதிரி அந்த வீடு இருக்கணும். அந்த இன்ஸ்பெக்ஷனை நீங்கள் செய்ய வேணும் செட்டில்மெண்ட்டுக்கு முதல். ஏன், செட்டில்மெண்ட்டுக்கு பிறகு செய்தீங்கண்டா அதை ஒன்றுமே பண்ண முடியாது. நாங்கள்
செட்டில்மெண்ட் நாள் அன்று நாம் வாங்கும் புதிய வீட்டிற்கு சென்று விடலாம் என்று எல்லா விதமான ஆயத்தங்களும் செய்வதும் கூடாது.
சில பேர் வந்து செட்டில்மெண்ட் இன்றைக்கு நடக்கின்றது என்றதும் நிச்சயமாக அது நடந்து விடும் என்ற நம்பிக்கையில் தங்களோட வீடை காலி பண்ணி எல்லா உடைமைகளையும் ஒரு வேனில் ஏற்றி கீ எடுத்துடலாம் என்ற நம்பிக்கையில் இருப்பார்.
பெரிய பிரச்சனையாக
அது ஒரு பெரிய பிரச்சனையாக என்றால் சில வேளை எல்லாருமே முடிவு செய்யலாம் என்று அங்கு போகும்போது ஏதாவது ஒரு காரணத்துக்காக அன்று நடக்க முடியாமல் இருக்கலாம். அப்போ இவர்கள் நடு ரோட்டிலே பழைய வீட்டையும் விட்டு எல்லா பொருட்களையும் லொரியில் ஏற்றி எங்கு போவதென்று தெரியாமல் இருக்கும் சூழ்நிலை ஏற்படும். ஆகவே இந்த செட்டில்மெண்ட் முடிந்தது என்ற அறிவுறுத்தல் வரும் வரையும் இருக்கிற வீட்டை காலி பண்ணுறதோ இல்லாட்டி பொருட்களை வேறெடுத்து கொண்டு போகிறதுக்கான நடவடிக்கைகள் எடுப்பதோ மிகவும் ஆபத்தானது என்பதை தெரியும்.
அது அது மட்டும் இல்லை, செட்டில்மெண்ட் டேட் என்ற ஒரு டேட்டை உங்கள்கிட்ட சொல்லிச்சிட்டு சொன்னதும் அந்த டேட்டில் இதெல்லாம் பண்ணணுமெண்டு பிளான் பண்ணக்கூடாது. ரெண்டு நாள் கழிச்சு அதுக்கு பிறகு ரெண்டு நாள் விட்டு ரிமூவலிஸை கூப்பிட்டாங்கன்னு ஐயர் கூப்பிட்டு பூஜை செய்தான்னு எல்லாத்தையும் அதுக்கப்புறமா பிளான் பண்ண.
வீடு வாங்கிய தனது அனுபவத்தை வைத்துக் கொண்டு தனக்கு தெரிந்த சில யுக்திகளை கூறுகிறார் அனந்த் பத்மநாபன்.
எக்ஸ்பெக்டட் கம்ப்ளீஷன் அப்படிங்கிறது வந்து எங்களை பொறுத்த வரைக்கும் முன்னாடி நாங்கள் கரெக்டாக அந்த டேட்டை கொடுத்துருவாங்க அப்படின்னு நினைச்சோம், ஆனால் அது வந்து ஒரு டென்டேட்டிவ் டேட் அப்படிங்கிறது போக போதான் தெரிஞ்சது. ஸோ அதனால் நம்ம வந்து டிலே அக்செப்ட் பண்ணிக்கிறதுக்கு ரெடியாக இருக்கணும். இதுதான் டேட் அப்படிங்கிறது கண்டிப்பாக இருக்கவே இருக்காது. ஒரு நல்ல சாலிசிட்டர் அண்ட் ஒரு நல்ல ஃபினான்ஷியல் இன்ஸ்டிடியூஷன் கான்டாக்ட், இது ரெண்டும் ரொம்ப ரொம்ப முக்கியம். இது ரெண்டும் இல்லாமல் நம்மளால வந்து செட்டில்மெண்ட் ப்ராசஸ் டயத்துக்குள்ள முடிக்கவே முடியாது. அப்புறம் அமௌண்ட் எவ்வளோ டெபாசிட் வேணும், டெபாசிட்டுக்கு மேலே என்னெல்லாம் சார்ஜஸ் இருக்கு அப்படிங்கறது பிஃபோர் செட்டில்மெண்ட் அந்த செட்டில்மெண்ட் ஸ்டேட்மெண்ட்ல வரும். கவுன்சில் சார்ஜஸ் வரும், வாட்டர் சார்ஜஸ், இந்த மாதிரி நிறைய ஃபீஸ் வரும். அதுல அதெல்லாம் எவ்வளவு வரும் அப்படிங்கிறது சாலிசிட்டரும் ஃபினான்ஷியல் இன்ஸ்டியூஷன் கேட்டாங்கன்னா கரெக்டாக அவங்க கைட் பண்ணுவாங்க. ஸோ அந்த அமௌண்ட் வந்து நம்மகிட்ட தெளிவாக இருக்கணும்.
வீடு வாங்குவதில் ஒவ்வொருவரும் தெரிந்து கொள்ள வேண்டிய தகவல்களை மூன்று பகுதிகளாக வழங்கியிருந்தோம். வீடு வாங்க ஆசைப்பட்டால் மட்டும் போதாது, வீடு வாங்குவதில் உள்ள நடைமுறைகளை புரிந்து தெரிந்து கொள்ளுவதனால் பல சிக்கல்களை தவிர்க்கலாம்.
இதை போன்ற இன்னும் பல நிகழ்ச்சிகளை செவிமடுக்க sbs.com.au/tamil